மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, மூன்று விதமான ஆவிகள் உண்டு. கொடுக்கப்பட்ட தலைப்பு தூய ஆவின் கனிகளும் கொடைகளும், ஃப்ரூட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். மூன்று விதமான ஆவிகள், மனித ஆவி, தீ ஆவி, பரிசுத்த ஆவி. என்னுடைய மனித ஆவி எதோடு சேருகிறதோ அந்த செயல் என்னிடம் இருக்கும். எந்த ஆவி என்னை ஆட்கொள்ளுகிறதோ அந்த செயல் என்னிடம் இருக்கும், ஹியூமன் ஸ்பிரிட். அது எந்த லிங்க் ஆகுதோ ஒரு மனிதன் அதோடு செயல்பட ஆரம்பிப்பான். மனித வல்லமை, மென் பவர், உலகத்தில் மனித சக்தி என்று உண்டு. மெஷின் பவர், உலகத்தில் இயந்திர சக்திகள் உண்டு. இதுக்கு மேலாக உலகத்தின் சக்தி, வேர்ல்ட் பவர். இது கீழுலக, மேலுலக கிரகங்கள், ராசிகள், பதங்கள் என்று சொல்லக்கூடிய படைக்கப்பட்டவைகள் இருந்து உருவாக்கப்படுகிற சக்திகள். மென் பவர், மெஷின் பவர், வேர்ல்ட் பவர், இது எல்லாவற்றையும் தன்ன வகத்தை கொண்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூப்பர் நேச்சுரல் இவில் பவர். அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் எந்த மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்கும் அப்பாற்பட்டு இந்த உலகத்தை தன் கணக்கு வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிற தீய ஆவியின் சக்திகள். இது நாலு சக்திகளையும் மேற்கொண்டு வழிநடத்துதான் பரிசுத்த ஆவியான சூப்பர் நேச்சுரல் டிவைன் பவர், ஹோலி ஸ்பிரிட். இந்த ஐந்தாவது சக்தியானது ஒரு மனிதனுடைய எல்லாவற்றையும் தன் வசத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒன்று யோவான் 5:19 படிச்சின, உலகனைத்தும் தீயவன் பிடியில் இருக்கிறது, உலகனைத்தும் தீயவன் பிடியில் இருக்கிறது என்று சொல்ல. ஆகவே அருமையான சகோதரி சகோதரி, பரிசுத்த ஆவி என்பது ஒரு பர்சன், ஆள், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்ற ட்ரினிட்டி. தம திருத்துவத்தை தான் கத்தோலிக்க திருச்சபை கொண்டாடுங்க. இந்த தம திருத்துவத்தை பார்த்தீங்கன்னாக்க ஆர்சி, லூத்ரன், சிஎஸ்ஐ, இந்த மூன்று சபைகளும் தம திருத்துவத்தை பெந்தகோஸ்தை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த தம திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களே ஒன் காட் என்று சொல்லுவார்கள். பிதாவை, சுதனை ஏற்றுக்கொள்வார்கள், பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிரதரன் சபன் ஒன்று இருக்கும், பரிசுத்த ஆவியை சுத்தமாக பிடிக்காது. அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரங்களையும் கொடைகளையும் வேண்டாம் என்று சொல்வார்கள், அது தவறு என்று சொல்லுவார்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த குழந்தைகள் ஞானஸ்தானங்கிறது மூன்று, ஆர்சி, லூத்ரன், சிஎஸ்ஐ, இது மூணுமே சின்ன பிள்ளைகள் ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளும். இதெல்லாம் பெந்தகோஸ்தை மன்றம் பாவம் செய்யணும், அப்புறம் முழுகணும், அப்புறமேட்டு ஞானஸ்தானம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. யெகோவா விட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தந்தை பேரால், ஒன் காட், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், கிறிஸ்துவின் சபை ஒன்று உண்டு. அந்த சபையானது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நாமத்தால் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், பிதா, சுதன், பரிசுத்தாவி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய. அதே போல பிரதரன் சபை, இந்த மாதிரி சபைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவ்வளவு வேறுபாடுகள் உண்டு. பெந்தகோஸ்தே சபையில முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னாக்க இறை வார்த்தையும் அதோடு அந்நிய பாசை பரவச பேச்சு தங்கன்னு சொல்லக்கூடியதான் அடிப்படையான காரியம். கத்தோலிக்க திருச்சபையில் இந்த அருங்குடையத்தில் 29-30 வருடமாக இருக்கிறேன். மிகவும் பாதிக்கப்பட்டேன். நீ ரட்சிக்கப்படலை, அந்நிய பாஷை உனக்கு தெரியாது. கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த குருடர்கள், கண் தெரியாதவர்கள், அபிஷேகம் மற்றவர்கள், மகா பாபிலோன், மறுபடியும் பிறக்காதவர்கள், நீங்கள் விண்ணகத்துக்கு செல்ல மாட்டீர்கள், நீங்கள் நரகத்துக்கு தான் செல்வீர்கள் என்று மிகவும் பாதிக்கப்பட்டேன். பலவிதமான பைத்தியம் பிடித்தது போல் திரிய ஆரம்பித்தேன். அப்பொழுது ஆண்டவராக கடவுள் நோக்கி ஜெபித்தேன், ஆண்டவரே, நான் இருக்கிற கத்தோலிக்க திருச்சபை உண்மையானதா, எனக்கு நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டும், இல்லைன்னா இந்த சபையை விட்டு நான் போக வேண்டும். இதோ பெந்தகோஸ்த சபையில் அந்நிய பாசை என்று பேசுகிறார்கள், அபிஷேகம் என்று பேசுகிறார்கள், இறை வாக்கு என்று பேசுகிறார்கள், விளக்கம் என்று பேசுகிறார்கள், தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறார்கள், பிசாசு ஓட்டுகிறார்கள், எத்தனை வரங்களையும், 9 வரங்களையும் கொடைகளையும் அந்த இடத்தில் இருக்கிற கத்தோலிக்க திருச்சபை என செத்து போன திருச்சபையா? அப்படியானால் அந்த திருச்சபையில் நான் ஏன் இருக்க வேண்டும்? உயிருள்ள ஒரு திருச்சபை எனக்கு காட்டும் என்று சொல்லி கதறி அழுத காலங்கள் உண்டு. எத்தனையோ பெந்தகோஸ்த பாஸ்டர் 10,000 சம்பளம் தர என்கிட்ட வந்து முடியாது. ஆண்டவர் சொன்னார், எந்த சபையில் உன்னை அழைத்தேனோ அதில் என் மக்களுக்கு தான் நீ சொல்ல வேண்டும் என்று கண்டிப்பான உத்தரவு போட்டார். இந்த சபையை விட்டு ஓட முடியாதவனாய் கத்தோலிக்க திருச்சபை நான் அழைத்தேன் அப்படின்னு. ஒரு முறை என்னுடைய கடை பாலக்கரையில் இருக்கிற பொழுது உக்காந்துருந்தேன். என் கடை டேபிள் எப்பவுமே பைபிள், எல்லா பைபிளும் வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப சிபிஎம் பெந்தகோஸ்தை சார்ந்த ஒரு பாஸ்டர், வயதான பாஸ்டர், அந்த பக்கம் போனார். எப்பவுமே கூப்பிட்டு பேசுவேன் நான், விட்டுட்டேன், நேரம் இல்லையேன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்ப அவருங்கிட்ட போய் சுத்திட்டு வந்துட்டு பார்த்தேன், சரி கூப்பிடலாம என்னதான் சொல்றாருன்னு கேட்கிறான். கூட பாஸ்டர் அப்படின்னு, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, இங்க ஒரு ஆன்மா காத்துக்கிட்டு இருக்கு, போய் பேசுன்னு சொன்னாரு. அந்த ஆன்மா யாருன்னு தெரியாம தான் அரை மணி நேரமா சுத்திக்கிட்டு இருக்கேன், அது நீங்க தாங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னாரு. வாங்க 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 அப்படின்னு சொன்னேன். நான் வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு பேசுறேன். முதல்ல வந்தோன்னு பெந்தகோஸ்து அந்த பாஸ்டர் கேட்ட ஒரு கேள்வி, நீ ரட்சிக்கப்பட்டாயா? முதல் கேள்வி, பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் உனக்கு இருக்கிறதா? நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாயா என்ற கேள்வி. கத்தோலிக்க திருச்சபையில் ஏமாற்றப்பட்ட மஞ்சள் முதல் வார்த்தை, நீ ரட்சிக்கப்பட்டாயா? உன்னில் பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறதா? இந்த கேள்விதான் மக்களை பலவிதமான குழப்பத்துக்கு உருவாக்கி இங்கே இருக்கிறத அங்கவே மூழ்கிட்டு வருது. ரொம்ப பேர் திருட்டுத்தனமான வேலை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் இருக்க வேண்டியது, தெரியாம போய் மூழ்கி எந்த சூழியா இருந்துட வேண்டியது, ஆனா இருக்கிறது இங்கே இருக்கிறது. இது மாதிரி நிறைய ஆளுங்க இருந்துகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, சரி சொன்னேன். சொன்னேன்னு ரசிக்கப்பட்டுட்டேன்னு ஏக சந்தோஷ தேதி சொல்லுனாரு. என்ன தேதி சொல்ற? கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வெளியேறுவதுதான் ரசிக்கப்பட்டதின் முதல் நாள் அடையாளம் தேதி என்பது அவருடைய கருத்தா இருந்தது. இது எனக்கு தெரியாது. ரசிக்கப்பட்டேன், எப்பொழுது ரசிக்கப்பட்டீங்க? என்ன, என் தாயின் வயிற்றிலே ரசிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி மென்டல் ஆயிட்டார். எப்படி முடியும்? எரேமியா முதல் அதிகாரம் 5-10 வசனத்தை எடுத்து பாருங்கள். தாயின் கருவிலேயே உன்னை நான் ரசித்தேன். அபிஷேகே, ஐ ஃபவுண்ட் யூ, ஐ அனாயிண்டட் யூ, ஐ செலக்டட் யூ, ஐ செப்பரேட்டட் யூ, ஐ சென்ட் யூ. என் தாயின் வயிற்றிலே நான் ரசிக்கப்பட்டேன் பாஸ்டர் அப்படின்னு. அதுக்கு வேத வசனம் இருக்கிறத இருக்கிறது. எரேமியாண்டு புத்தகம் முதல் அதிகாரம் 7-11 வசனத்தை படித்து பாருங்கள் என்று. அப்படி ஆனால் அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. ரட்சிக்கப்பட்டேன் என்றால் அந்நிய பாஷை உங்களுக்கு தெரியுமா? பரவச பேச்சு, பரிசுத்தாவின் வரங்களில் மிக மிக சிறிய வரம் பரிசுத்தாவின் பரவச பேச்சு. அருமையான பிள்ளைகளை ஏமாற்றப்படாதீர்கள். இருப்பதிலேயே 9 வரங்களிலேயே மிக 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 சிறிய வரம்தான் பரிசுத்தாவினால் பேசப்படுகிற அந்நிய பாஷை என்று சொல்லுகிற பரவச பேச்சு. தெளிவாக இருக்கு. 1 கொரிந்தியர் 14 முழுவதும் பரிசுத்தாவியினுடைய பரவச பேச்சு பேசியே சொல்லுகிறார் பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 14 நீங்கள் எழுந்து முழுது வாசித்து பார்த்தால் பரிசுத்தாவின் வரங்களிலே மிக சிறிய வரம் என்பதும் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன், நான் பேசுகிறேன் உங்களுக்கு. ஐ காட் த கிஃப்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். நான் பேசுவதற்கு விளக்கம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியாது என்று சொன்னார். நீங்கள் பேசுங்கள், நான் விளக்கம் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். உனக்கு பரிசுத்தாவினுடைய அந்நிய பாஷையும் தெரியும், அதுக்குரிய விளக்கம் தெரியும். நீங்கள் பேசுங்கள், ஆண்டவர் எனக்கு ஸ்கிரீன்ல ஓட்டுவார், அவருடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன் என்று சொன்னேன். அப்படியானால் பெரிய தர்க்கம் நடந்தது. சொன்னேன், நீங்க பேசுங்க பாஸ்டர், நான் விளக்கம் சொல்லுகிறேன் நான் என்று சொன்னேன். அவர் பேசினார், நான் விளக்கம் சொன்னேன். நான் பேசுகிறேன், நீங்கள் விளக்கம் சொல்லுங்களேன், எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டாயா? அப்பதான் சொன்னார், நான் முழுக்க ஞானஸ்தானம் வாங்கவில்லை, அது எனக்கு தேவையும் இல்லை, அது எனக்கு அவசியமும் இல்லை. ஏனெனில் கத்தோலிக்க திருச்சபையில் கொடுக்கக்கூடிய குழந்தை ஞானஸ்தானமானது உண்மையானது, நீதியானது, தேவையானது. அது எப்படி என்று சொல்ல முடியும் என்று கேட்டார். ஆம், குழந்தை பெருக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாவம் ஜென்ம பாவம். பெந்தகோஸ்த சபையினருக்கு ஜென்ம பாவம் இப்போ கழுவப்படுகிறது என்று கேளுங்கள். சரி, ஜென்ம பாவம் கழுவப்படுகிறது குழந்தை ஞானஸ்தானம். அந்த குழந்தை ஞானத்துக்கு 5 அபிஷேகங்கள் கொடுக்கப்படுகிறது. அதில் முக்கியமான நோக்கம் என்றால் தலையாய கிறிஸ்துவுக்கு இந்த சிறு குழந்தைய பாவம் அறியாத, கர்ம பாவம் என்று சொல்லக்கூடிய செய்கின்ற எந்த பாவம் இல்லாத பொழுது அந்த தலையாய கிறிஸ்து உடல் உறுப்பாக அது இணைக்கப்படுகிறது. இதே இந்த குழந்தையை ஆண்டவர் தான் பரிசுத்த ஆவியுடன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். தாய் தகப்பன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களை விட அவர்கள் மறந்து போகலாம், சொல்லி தராமல் இருக்கலாம், உலகம் தீமைகளை சொல்லித்தரலாம், தீய சக்திகளுக்குள்ளார வரலாம். இவைகள் எல்லாவற்றை விட நன்மைகளையும் சொல்லித்தருகிற பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த குழந்தை பிறந்த 8வது ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் அதை பொறுப்பெடுக்கிறார். 5 அபிஷேகங்கள், எண்ணெய் தடவி ஆயின் தைல அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது, வெந்நீர் ஆடை பரிசுத்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது, சிலுவை அடையாளம் வரையப்படுகிறது, கையில் விளக்கு கொடுக்கப்பட்டு வெளிச்சம் கொடுக்கப்பட்டு, இருளில் இருந்து வெளிச்சத்திற்கும் சாவில் இருந்து வாழ்வுக்கும், இதோ சூழ்ச்சிகள் இருந்து தெளிவுக்கும், ஆண்டவராகிய அந்த பிள்ளையே தன்னுடைய மகனாக மகளாக என்று கூட அதுதான் பரிசுத்தாவின் முதல் செயல் என்று சொன்னேன். அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் ஒரு பழக்கத்தோடு வந்திருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது பரிசுத்தாவியினுடைய கனிகளும் வரங்களும். ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தாவின் ஆவினால் நிறைந்து ஜெபிக்கிற ஒரு மனிதன் பரிசுத்தாவினுடைய கனிகள் வேணுமா, கொடைகள் வேணுமா? நல்லா பேசுங்க. நல்லா நீங்க பேசணும். கனிகள் வேணுமா கொடைகள் வேணுமா? யாராவது கனிகள் அன்பும் மகிழ்ச்சி பொறுமை தன்னடக்கம் இருந்து கேட்டிருக்கீங்களா? பேய் ஒட்டுனு பிசாசு ஒட்டுனா அந்நிய பாச பேசுன்னு கேட்கறீங்களா? கனிகள் இல்லாமல் கொடைகள் இல்லை. எந்த மனிதன் கனிகள் இல்லை என்றால் ஒரு மனிதன் யார் என்பதை அவனுடைய செயல்களை வைத்து தான் பார்க்க வேண்டுமே ஒழிய எந்த விதமான காரியங்களை வைத்து அவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. கனிகள் இருக்க வேண்டும். அப்படியானால் பரிசுத்த ஆவியின் கரங்கள் வரங்கள் என்று சொல்லக்கூடியவை பிசாசம் வரம் கொடுக்க தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? யாருக்கெல்லாம் தெரியும் பிசாச பரவச பேச்சு பேசுமா? சுகமாக்க முடியுமா? முடியும். பிசாசுகளும் வரங்கள் கொடுக்கும். ஒரு இடத்துல பேய் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், பிசாசு இந்த காதல பேசுது, என்னுடைய பெயரால் செய், நான் உனக்கு நிறைய வல்லமையை தர்றேன். சொல்ல ஆண்டவர் சொல்ல, இன்னும் முடியாது, அழித்து விடும், நாசமாக்கி விடும், அழிவு கொண்டு விடும். பிசாசிடம் வரங்கள் கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை பேசுவதோ தீர்க்க தரிசனம் உரைப்பதோ மற்ற எந்த காரியங்களும் எந்த ஆவியின் வழியாக செயல்படு, யூ மஸ்ட் ஹேவ் தி டிசர்ன்மென்ட் இன் ஸ்பிரிட். ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை நீ தெரிந்து கொண்டால் ஒழிய ஒரு மனிதன் எந்த ஆவியில் செயல்படுகிறான், ஒரு பாஷை எந்த ஆவியில் செயல்படுகிறான் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். 1 Corinthians 12:13-14 தான் இந்த கொடைகள் கிப்ட்ஸ் பத்தி பேசுது. வரங்களும் கொடைகளுங்கிறது ஹோலி ஸ்பிரிட் கிப்ட்ஸ், கனிகளை பத்தி அது பேசவில்லை. 1 Corinthians 12:13-14 மூன்று அதிகாரங்களும் பேசுவது பரிசுத்தாவின் வரங்களை மட்டும்தான், கனிகளை பேசவில்லை. அதுல பாத்தீங்கன்னா 12:7 கொடைகள் நம்முடைய பைபிள் கோட்டது பொது நன்மைக்காகவே, திருச்சபை கட்டி உன் சுயநலத்துக்காக கோடி ரூபாய் சம்பாதிப்பதற்காக ஆண்டவர் உனக்கு கேரிசத்தை கொடுக்கவில்லை. ஒரு நாளைக்கு நான் 10,000 சம்பாதிக்க, 50,000 சம்பாதிக்க முடியும், ஆண்டவர் கொடுத்துக்கிற வர வழி பெய ஒட்ட முடியும், திருக்கத்தன் சொல்ல முடியும். அப்படியே பரிசுத்தாய் பிசா சமாளியும். இது ஒரு வியாபாரம் அல்ல. பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளை வைத்து சம்பாதிப்பதோ தன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லா விதமான வசதிகளை தேர்ந்து கொள்வதோ கடவுளால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல. இது பொது நன்மைக்காகவே. வீழ்ந்து கிடக்கிற திருச்சபையை கட்ட வேண்டும், சிதறி கிடக்கிற குடும்பத்தை ஒன்றாக இணைக்க வேண்டும். இதோ பிசாசுகள் செய்வினி ஏவல் பில்லிசுனி மாந்திரி சித்தன் தாயத்து தகடு போன்ற சிக்கல்களில் சிக்கியிருக்க குடும்பங்களை விடுவிக்க வேண்டும். பலவிதமான நோய் நொடியில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாக்க வேண்டும். அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ சரி செய்ய வேண்டும், சமாதானத்தை கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்தாவின் கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்க தவிர ஒரு வியாபாரம் அல்ல. இயேசு கிறிஸ்து வியாபார பொருளாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து படைத்து வைத்துக் கொண்டு அநேக வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறன. அருமையான பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு கடவுள் உங்களை தான் அழைத்திருக்கிறார். கத்தோலை திருச்ச ஒரு முட்டாள் அல்ல. அது ஸ்லோவா சொன்னாலும் ஸ்டெடியா சொல்லும், ஷார்ப்பா சொல்லும். ஸ்லோவா போக ஸ்டெடியா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். லேட்டானாலும் லேட்டஸ்டா இருக்குன்ற கதையா கரெக்டா இருக்கும். ஸ்லோவா போனாலும் தெளிவாக சொல்லக்கூடிய காரியங்களாக இருக்க. அருமையான பிள்ளைகளே, அப்படியானால் இந்த வரங்கள் சிறப்பாக அந்நிய பாஷைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏன் இறைவாக்குக்கு கொடுக்கப்படுவதில்லை? அந்நிய பாஷை ஒரு சபையில் பேசணும், ஒருவர் இருவர் நாள் பேச, கூட்டமா 50 சேர்ந்துக்கிட்டு பேசக்கூடாது. நான் சொல்லுவதெல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம், கான்ட்ரடிக்டா இருக்கலாம், ஆனா குறிச்சு வச்சுக்கோங்க, பைபிள் வசனம் இல்லாம பேசல. நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். நிறைவாக அவர் பைத்தியம் முடிந்து திரிய வேண்டிய நிலை வந்த ஆண்டவர் என்னை காத்தார், வரங்களை கொடுத்தார், கொடைகளை கொடுத்தார். தமிழகம் எங்கு செய்திகளை அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு வயது 70 69-70 ஓடிக்கிட்டு இருக்க, ராத்திரி பகலும் ஓடுறேன். ஆண்டவர் சொல்லுகிற இடத்துக்கெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அவர் பேசுகிறார், நான் சொல்லுகிறேன். அப்படியானால் அந்நிய பாஷை என்பது பரிசுத்தாவில் வரங்களில் உண்டு. அந்நிய பாஷை உண்டு மறக்கவில்லை. அது விவிலியத்தில் கூறப்பட்டது. சின்னப்பர் சொல்கிறான், அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லுகிறான். இல்லை என்று சொல்லவில்லை, தவிர்க்கவில்லை, உண்டு. ஆனால் ஒரு சபையில் அந்நிய பாஷை பேசுகிற பொழுது அதுக்கு விளக்கம் சொல்ல ஆள் இல்லை என்றால் பேசாதே. தெளிவாக 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தை இந்த அந்நிய பாஷை பரவச பேச்சை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறவர்கள் அந்த அதிகாரத்தை ஆழமாக அகலமாக நீளமாக டீப் அண்ட் வைட் நல்லா படிச்சு பாருங்க, தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சரி, அப்படியானால் 12 அதிகாரத்தில் 7 வசனம் சொல்வது போல கொடைகள் கொடுக்கக்கூடியது பொது நன்மைக்காகவே, உன்னுடைய சுயநலத்துக்காகவோ, பல லட்சம் ரூபாய் வீடு கட்டுறதுக்காகவோ, வியாபாரத்துக்காக. முதல்ல ஒரு ஆள் என்ன என்கிட்டவா ஜெபம் பண்ற, என்கிட்டவா ஜெபம் பண்றதுன்னு சொல்லுவது போல தவறு. நீ கடவுளிட போ, என்கிட்டவா நான் ஜெபம் பண்ணுறது, நான் யாரு? ஐ ஆம் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்லி, நானும் ஒரு கருவி, அவர் கரங்களில் இருக்கிற கவரி கருவி தான். ஏதா இருந்தாலும் உனக்காக நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரிடம் போ. ஆண்டவர் தான் உனக்கு சுகம் கொடுக்கிறவர், உனக்கு சில ஆலோசனைகளை சொல்லலாம். சரி, இந்த 12 அதிகாரம் பார்த்தீங்கன்னா 12 அதிகாரத்தில் 9 விதமான கொடைகள் கிஃப்ட்ஸ் சொல்றது பார்த்தீங்கன்னாக்க, 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னாக்க, முதல் 8 வசனம் சொல்லுது ஞானம் நிறைந்த பேச்சு, அதிலேயே அறிவு நிறைந்த பேச்சு, 9 வசனம் நம்பிக்கை, 9 குணமாக்கும் மரம், வல்ல செயல், டெலிவரன்ஸ், விசுவாசம் போன்ற பவர் மினிஸ்ட்ரி. செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால், ஒரு மேடையில் பிசாசு ஓட்டுகிறான் என்றால், மாந்திரிய சக்தி விடுதலை கொடுக்கிறான் என்றால், அருமையான ஒரு கண்ணை மூடி ஆண்டவரே இந்த மனிதன் எந்த ஆவியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு ஞானம் உங்களுக்கு உண்டு. யார் போனாலும் தலையை நீட்டு என்று இப்படி பெருமாள் மாடு தலையை நீட்டாதீங்க, கொஞ்சம் யோசிங்க, ஏன் நம்ம இப்படி செய்கிறோம்னு சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களில் பயன்படுத்த போகிறார். உலகம் எங்கு நீங்கள் போவீர்கள்? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிவிப்பீர்கள். அந்த அறிவிப்பை வெளிப்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நாடி நரம்பு இரத்த நாளங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். தலையிலிருந்து கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கும். காத்திருங்கள் என்று சொன்னாரே, காத்திருங்கள், பரிசுத்தாவின் வல்லமை பெற்று நீங்கள் உலகம் எங்க யூதையா சமரியா எருசலேம் எல்லா இடங்களும் என்று சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னாரே. ஒரு மனிதன் சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வலிமை பரிசுத்தாவியானவர். அப்ப 9 பாத்தீங்கன்னா 12 அதிகாரம் 10 பரவச பேச்சு, இதான் அந்நிய பாஷை என்று சொல்லக்கூடியது. கத்தோலிக்க தெரிஞ்சவில்லை, அந்நிய பாஷை இல்லை என்றால் நீ அபிஷேகம் படவில்லை, உனக்கு அது கிடையாது என்று சொன்னால் ஏதோ ஒரு இழப்பை இழந்தாப்புல நம்ம மக்கள்லாம் கலங்கி ஓடுறாங்க. ஏன்னா இந்த 30 நம்ம மக்கள் நிறைந்த பாதிக்கப்பட்டு அநேக சபைகளுக்கு ஓடினார்கள். இப்பொழுது எல்லாம் அறுகொடைக்கு திருப்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாய்க்கும் 1500 கூடுகிறார்கள். நேற்று ராத்திரி பேர்லாம் 1000 இருந்தார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த பெந்தெகோஸ்தே சபைக்கு மாற்று சபைகளுக்கும் ஓடியவர்கள் இன்று கத்தோலிக்க திருச்சபையில் பரிசுத்த ஆவியானவர் அளவு கடந்து அவர் விதமாக நிறைவாக செயலாற்றுகிறார் என்பதை அறிந்து எல்லோரும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். 12 அதிகாரம் 11 அந்நிய பாஷையின் விளக்கம், மொத்தம் 9 இந்த வரங்களை தான் நாம் இப்பொழுது பற்றி பார்க்க போகிறோம். சரி, மனிதனுக்கு கனிகள் வேண்டுமா கொடைகள் வேண்டுமா சிந்திக்க. கனிகள் இல்லாமல் கொடைகள் வருமா? ஏங்க, நான் கள்ள நோட்டு அடிக்கிறேன், கடத்தல் பண்றேன், 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறேன், ஊரே மேயிறேன், எனக்கு அந்நிய பாஷை வருமா சொல்லுங்க. இப்படி ஒரு ஆள் அந்நிய பாஷை பேசுறன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆள் பேசும்போது அந்த மரத்தின் கனிகளை கொண்டு மரத்தை நீ அறிந்து கொள்வாய், கண்டுபிடி. சும்மா எல்லாத்தையும் நம்ப கூடாது. இவ்வளவு தப்பு பண்றேன், நான் வந்து பரிசுத்தாவிட அபிஷேகம் இருக்குன்னு மேடையில் ஏறிக்கிட்டு என் வாழ்க்கையை ஒரு மணி நேரம் நீங்க ஒரு மணி நேரம் உங்களோட பழகினானா, எப்படி பார்க்கறான், சைசா பார்க்கறானா, என்ன செய்யறான், என்ன கண்டுபிடிக்க முடியுமோ முடியாதா? பரிசுத்த ஆவியான முட்டாளா? நல்லா நினைச்சு பாருங்க. இன்றைக்கு உலகம் ஓடுற ஓட்ட பந்தயத்தை பாருங்க. கண்டுபிடிங்க, திருத்துங்க, திருந்துங்க, சரி பண்ணுங்க. அதற்குத்தான் கத்தோலிக்க திருச்சபையில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை உலகம் என்ற அபரிமிதமாக கொடுத்து கொண்டு அநேக இளம் குருக்களை நிறைவாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். டார்வின் பாதம் இருந்தார, ஆவியான எவ்வளவு அழகா செயல்படுறா தெரியுங்களா, ஆச்சரியமா இருக்கு. இதே மாதிரி இளம் குருக்கள் நிறைய இருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னால இருந்ததை விட என்னுடைய அனுபவத்தில் இன்று பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரி, சரி, நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேனா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா? நான் கிறிஸ்தவனா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா? சடங்கு செய்கிறேன், சம்பிரதாயம் செய்கிறேன், கோயிலுக்கு போறேன், ஜெபமாலை பண்றேன், பாட்டு பாடுறேன், பூசை வைக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன். வருஷத்துக்கு வந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போவேன், உருண்டு போவேன், காவியில் போவேன், எல்லா வேலையும் செய்வேன். ஒரு கோயிலுக்கு போனால் நிம்மதி இருக்காலும் 10 கோயிலுக்கு சுற்றி சுற்றி வரேன். சடங்குகளை கரெக்டாக செய்கிறேன், சம்பிரதாயங்களையும் மாதம் மாதம் வருஷ வருஷம் செய்கிறேன். ஆனால் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா? நாமெல்லாம் கிறிஸ்துவர்களா, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களா? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவராக இருந்தால் உங்களுடைய அன்பு, மன்னிப்பு, பரிவு, பகை உணர்ச்சி இல்லாத அன்பை இருக்கிறதா? உங்களுடைய உடல் பரிசுத்தாவின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த உடலை உறுப்புகள் என்று வேசியின் உறுப்புகளோடு சேராது என்று சொல்லுகிறாரே, மது அருந்தாது என்று சொல்லுகிறாரே. இந்த பழக்கங்களை கடைபிடிக்கிறவர்கள் தானே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள். எல்லா தப்பும் செய்வேன், ஆனால் கிறிஸ்தவனாக இருப்பேன், இது என்னங்க நியாயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா தப்பும் நான் செய்யறேன், ஆனா நான் ஒரு கிறிஸ்துவன், ரைட், தப்பு கிடையாது. ஆனா நீ கிறிஸ்துவுக்குள் வாழவில்லை. அதாவது கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் கலாத்தியர்கள் திருமுக 5:24 பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல் இச்சைகளை இழி உணர்ச்சிகளோடு இந்த சிலுவையில் அறைந்து அவரிடமிருந்து பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள். சிலுவை எதுக்கு வச்சிருக்கு நினைக்கிறீங்க? என்னுடைய பொறாமை என்ற இச்சையை நான் சிலுவையில் அறைந்து விட்டு அவருடைய பொறுமையை வாங்கிக் கொள்கிறேன். என்னுடைய அசுத்தம் என்ற இந்த பாவத்தை சிலுவையில் அறிந்து விட்டு அவரிடமிருந்து பரிசுத்தத்தை வாங்கிக் கொள்கிறேன். என்னுடைய முன் கோபம் என்கிற அந்த பாவத்தை சிலுவையில் அறிந்து விட்டு அவரிடமிருந்து சமாதானத்தை வாங்கிக் கொள்கிறேன். ஆகவே அருமையான சகோதரி சகோதரி, ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதை விட கிறிஸ்துவுக்குள் வாழ கற்றுக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும், அவரை போல் வாழ வேண்டும். எனக்கு முன் மாதிரியே அவர். அவர் என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதை கேட்க வேண்டும், எதை சொல்லுகிறாரோ அதை கேட்க வேண்டும். அருமையான சகோதரி சகோதரி, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அவங்களுக்கு? ஒரு மாதிரி முழிக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், 100% நம்புகிறவர்கள் கை தூக்குங்க, உங்களுடைய செயல்பாடுகளை கண்டுபிடிக்கலாம். இருக்கிறார், 100% இருக்கிறார். ஆனால் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? வீட்டில் கோபப்படுறனா, பொறாமப்படுறனா, எரிச்சலுன்னு உழுந்து வீட்டில் சண்டையும் தகராறு வம்பும், விட்டு கொடுக்க தண்ணி இல்லை, மன்னிக்க தன்மை இல்லை. விட்டு கொடுக்குற தன்மை இருக்கா, மன்னிக்கிற தன்மை இருக்கா, ஏற்றுக்கொள்கிற தன்மை இருக்கா, புரிந்து கொள்கிற தன்மை இருக்கா, அனுசரிக்கிற தன்மை இருக்கா, தவறு என்று சொல்லுகிற பொழுது மன்னிப்பு கேட்கக்கூடிய தைரியம் இருக்கா? நான் என் மனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், உடனே காலையில் இருந்து சொன்ன கோபம் எதுக்கு வந்துக்க வந்து கோபம் மட்டும் வந்துடும், முதல்ல வாய் பேச அப்புறம் கை பேசி இருக்கிறதெல்லாம் பறக்கும், கோபம் வந்துருச்சு. நாங்கள் அது வெறும் கோபம், முன் கோபம் தான் வேகமாக வருது. ஒரு சண்டை வந்தோடனே அடிச்சிட்டேன். மத்தியானம் ஒரு ஊருக்கு பிரசங்கத்துக்கு போக வேண்டியிருக்கு, பையன் தூக்கி மாட்டி வந்தேன், கடவுள்கிட்ட போகாத, நீ லாய்க்கு இல்லை அப்படின்னு ரொம்ப இருக்கு. நோட்டீஸ்லாம் அடிச்சுட்டாங்களே சாமி, நான் போகணும், எத்தனை நோட்டீஸ்லாம் அடிச்சிட்டு போகிறாங்க, உனக்கு தகுதி இல்லை போகாத, அப்படி போகணுன்னா என்ன செய்யணும்? உன் பின்னாடி அடிக்கிற மன்னிப்பு கேட்டு போ, முட்டி போட்டுனார். பிசாஸ் என்ன சொல்லுது? என்ன அவனுக்கு ரோசம் இருக்கா, வெக்கம் கட்ட பையில, மானம் இருக்கா? உன் பொண்டாடிக்கிட்ட போய் நீ மன்னிப்பு போட்டு மன்னிப்பு கேட்ட நாளைக்கு ஒன்று மதிப்பானா? இது யார் ஏற்றி விடுறா? எனக்குள்ள இன்னொரு ஸ்பிரிட் இருக்கு, இது என்ன செய்யுது? ராயப்பர் சொல்வதுனா மற்ற என்ன செய்தி 17வது அதிகாரத்தில் என்னை யாருன்னு நினைக்கிறீர்கள் கேட்பார். பேரு சொல்லுவார், நீ கடவுளுடைய மகன், மெஸ்ஸியான்னு சொல்லுவார். உனக்கு வந்து பரிசுத்த ஆவியானதை வெளிப்பட்டுனார், ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பேதுரு போய் ஏசுகிட்ட உனக்கு பாடுபட வேணாம் சௌரியம் நம்ம இங்கேயே இருக்கலாம் போ சாத்தானே அப்பாளே மாறு. ஒரே நேரத்தில் ரெண்டு சுரீட்டு ஒர்க் பண்ணும் அவருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பரிசுதாயிருந்து கொஞ்ச நேரத்துல வந்துச்சு பிசாசு வந்துருச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்து பேர நல்லா கவனிச்சு பாத்தீங்களா. அப்ப என் மனைவிட்ட மன்னிப்பு கேட்டேன், என் தலையில கை வச்சு ஏ மணி அமிச்சா அப்பதாங்க என்ன போய் பேய் ஓட்ட முடிஞ்சிச்சு. எதுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருந்தால் அவருடைய கனிகள் செயல்படுகிற பொழுது மன்னிக்கின்ற மனப்பான்மையும் மன்னிப்பு கொடுக்கின்ற மனப்பான்மையும் இருக்கும். பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் அந்நிய பாஷை பேசுவதுதான் பரிசுத்தாவின் அடையாளம் என்பது சொல்வது தவறு. யோவான் செய்தி இந்த வசனத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியான வரும்பொழுது எதை சொல்லி தருவார் என்று 16:8 யோவான் 16:8 சொல்லுவார். பரிசுத்தாவியான வரும்பொழுது ஒரு மனிதர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து பேசுவார், தீர்ப்பு எப்பேற்பட்டது என்பதை சொல்லி. அதான் பரிசுத்தாவியானவருடைய முதல் அபிஷேகம். நான் என்னையே ஆராய்ந்து பார்க்கும்படியாக என்னில் இருக்கிற பாவங்கள் எவை, எப்படி நான் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், ஒவ்வொரு அருட்சாதனத்தை எப்படி பெற வேண்டும் என்பதை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து இந்த இடத்துல தான் முத முதல்ல நம்ம சொல்றது 29-30 வருடங்களுக்கு முன்னால் நான் வந்து இங்கே முடிச்சேன். ஹோலி கிராஸ் மெடோனா ஹாலில் நடந்துகிட்டு இருக்கேன். ஃபாதர் ரூபஸ் வெராரான்னு சொல்லிட்டு பாம்பேலேருந்து வந்திருந்தார். அப்போ அங்கே வந்து அந்நிய பாஷை பேசி அபிஷேகம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் அந்த ஜன்னல் ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன். லூசு மாதிரி கத்துறானுங்கடா அவங்கலாம் நான் சொன்னது. இழவு விட்டால உறாப்பில் அழுகுறாங்களே நான் பேசினது. அந்த ஓரத ஜன்னல்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தேன். இந்த சாமி என்ன பார்க்குமாங்க இங்கேன்னு அங்கே பார்த்தாரு. வெளியிலே நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை இழுத்துட்டு வா அப்படின்னு இப்படி தான் சொன்னார். கூட்டிட்டு மேடைக்கு கூட்டு வந்துட்டாங்க. என்ன கூட்டு வந்து என்ன அங்கே நின்று பார்க்குறேன்னாரு. இல்லை லவாலவான்னு கத்துறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல, அது தெரிஞ்சுக்கணும் தான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன நினைக்கிறேன்னாரு, இது ஒன்றும் பைத்தியக்கார கூட்டம் மாதிரி இருக்கு அப்படின்னு சாமியாருக்கு நான் பேசினேன். 30 வருஷத்துக்கு முன்னால் அவர் என்ன தினங்களை செஞ்சார், முட்டி போடு மண்டி போடுனார். ஒரு சாமியார் சொல்கிறாங்க தான் மண்டி போட்டேன். பைபிளை தலையில் வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு நீ பைபிளை தூக்கிட்டு தெரு தெருவாய் தெரிவாயினாரு. அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னால எனக்கு அந்த சாமியார் சொன்ன வரம் பைபிளை தலையில வச்சு பரிசுத்த ஆவியான அபிஷேகம் உனக்கு வருகிறது, நீ இந்த பைபிளை தூக்கிட்டு தெரு தெருவாய் தெரிவாய் அப்படின்னார். அது ஒண்ணு மட்டும் கரெக்டா 30 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அப்ப பரிசுத்த ஆவியான அபிஷேகம் எப்படி இல்லை. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா சைலண்ட்டாக பாடிக்கிட்டு இருக்கிற பொழுது அபிஷேகத்தாங்க. நான் இப்படி தான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். எனக்கு தெரியாமல் அருமையான சகோதரியே சகோதரியே, ஒரு மனிதன் பிறக்கப்படுது, சவக்குழி வெட்டப்படுகிறது, மறந்து விடாதே. மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே போவே, சாவு நிச்சயம், அந்த எண்ணம் மறந்து விடக்கூடாது. இரண்டாவதாக ஒரு மனிதன் பிறக்கிற பொழுது பாவ புண்ணிய மூட்டை அவன் சுமக்க ஆரம்பிக்கிறான். மூன்றாவதாக அவன் அவனை குறித்த பார்த்தீங்கன்னாக்க வாழ்வின் நூல் ஒன்றுக்கு லைஃப் ஹிஸ்டரி ஜீவிய புஸ்தகம் கொடுக்கப்படுகிறது. அவன் எழுதிக்கிட்டே வரான். அப்புறமேட்டு பார்த்தாக்க உங்களை குறித்து ஒவ்வொருத்தரும் ஒரு வீடியோ போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிறந்ததுலேருந்து சாகல், நான் தனிமையில் என்ன, அப்பா இல்லை, அம்மா இல்லை, பொண்டாட்டி இல்லை, புருஷன் இல்லை, என் சௌரியத்துக்கு நான் செஞ்சேன் என்ன, என் இஷ்டத்துக்கு தெரிஞ்சான்னு யார் பார்த்துக்கிட்டு இருக்கா, 5000 மைல்கா இருக்கா, அங்கிட்டே மனைவி இருக்கா, இங்கே நான் என்ன செஞ்சேன் என்ன தெரியும், இப்படி கிறுக்குத்தனமான எண்ணத்துக்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா இருள் தனிமை. கடவுள் சொல்றாரு இருள் உனக்கு தான் இருளவழியே, இருள் எனக்கு வெளிச்சங்கிறார். திருப்பாளர் 139:9 பட்டிங்களாக இருளும் உங்க வெளிச்சமா இருக்கிறது. கடல் ஆழத்துக்கு நான் சென்றாலும் அங்கு இருக்கிறேன், வானத்துக்கு சிறகடித்து பறந்த பறவை போல பறந்தாலும் அங்கும் உன் கரம் என்னை தாங்கி இருக்கிறேன். எங்கப்பான ஒளிஞ்சு கொடுவேன். ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற மனுஷன் ஒளிந்து கொள்ளவே முடியாது. நோ பிளேஸ் இன் தி வேர்ல்ட், எங்க முடியாது. எந்த இடத்துலயும் ஆண்டோட வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும், அப்படியே மரங்களும் குடைகளும் வந்து கொண்டே இருக்கும், முடிச்சுக்கவே முடியாது. அப்ப நான் உட்காந்து இப்படியே கண்ணை மூடனே யாரோ ஒருத்தர் படம் எடுத்து விசிடி போட்டு என்ன பார்க்க சொல்றாங்க. நான் பிறந்ததுலேருந்து நான் செஞ்ச அத்தினி தப்பு அத்தினி எல்லாத்தையும் ஒரு ஆள் படம் எடுத்து படமா ஓடுது. யோ யார் யா எடுத்தா, எந்த விசிடி எடுத்தாங்க, யார் எடுத்தாங்கன்னு தெரியல, யாரோ ஒரு எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கு. அழுகுறே அழுகுறே அழுகுறேன், அழுதுகிட்டே இருக்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. ஒவ்வொரு பாவமா ஞாபகம் மூட்டி மூட்டி மன்னிச்சிருங்க. மனித ரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கி வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் என்னை நேற்றுக்கு வந்தது, என் வாய் திறந்தது, பேச ஆரம்பித்தேன். ஆண்டவர் நிச்சயமாக அந்த அந்நிய பாசை கொடுத்தார். அங்கே பேசுகிற பொழுது விளக்கத்தை தெரியும்படியாக படத்தை ஓட்டினார். எதுக்கு சொல்லினா, வரங்கள் கொடைகள் உண்டு. அப்படின்னாக்க அருமையான பிள்ளைகளை ஒரு ஆள் செத்து போயிட்டார். செத்து போனாலே பரலோகத்துக்கு போகிறதுக்கு சமணத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. பரலோகத்துக்கு மோட்சத்துக்கு போகிறப்ப பேதுரு உட்காந்துருக்காரு, சாவி வச்சுக்கிட்டு ரெண்டு பேர்த்தையும் கேட்குறேன், எங்கே வந்தீங்கன்னு. நாங்கள் மோட்சத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறேன். சரி, நீங்கள் மோட்சத்துக்கு வர்றதுக்கு முன்னால் உங்கள் புத்தகங்கள் உன் பேர் இருக்கான்னு பாருங்கண்ணா, ஜீவிய புத்தகம். ரெண்டு பேர் தேர்ட் தேர்ட் நாங்கள் நம்ம பேரை காணோம். பேர் இல்லையானே, பேர் இருக்கு மேலவா, பேர் இல்லாமல் கீழே போடணும். கீழே என்னங்க போடணும், மேலே வந்தா மோட்சம், கீழே வந்தா கீழே போங்கண்ணா. இல்லை இல்லை, நான் பெரிய நான் நிறைய டொனேஷன் பண்ணுவேன், மரியாதை செய்யலேருந்தா அருங்கோடையிலேருந்து இப்படிலாம் செய்வேன். நீ எங்கே இருந்தாலும் சரி, உன்னை பிடிச்சி தெரிஞ்சுக்கணுமாண்ணா ராம, இந்த ஆளை கொண்டு போய் ஒரு ரூமில் உட்கார வையான்னு சொல்லி கதவெல்லாம் சேர்த்திட்டு அவன் பிறந்ததுலேருந்து அவன் செஞ்சதெல்லாம் எடுத்து ஒரு விசிடி எடுத்து போடுனாரு. அவனை பற்றி நான் இருந்த கோயிலுக்கு வந்து அந்த பொம்பளை கண்ணடிக்கிறான், சைத்தடிக்கிறான், நோண்டுறான், கட்டாய கேள்வி கொடுக்குறான், என்ன பொண்டை எடுத்துட்டு போய் ஊரே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். இத்தனையும் படமாக்கியிருக்கிறதுல யாரோ ஒரு ஆள் எடுத்திருக்காரு பார்க்குறான். அழுகுறான் அழுகுறான், நான் தான், நீ தான், நீ தான் ஐயா, வேறு ஆள் இல்லை, நீ தான். இப்போ நீ மேலே புரிய கீழே புரியான்னு அவனே கீழே போயிட்டான். இப்ப உங்களை குறிச்சு ஒரு விசிடி இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அந்த விசிடியை போட்டு பார்த்தா உங்க நிலைமை எப்படி இருக்கும்? அதுதான் வரங்கள். ஒவ்வொருத்தருக்கும் விசிடிக்கு ஏமாந்து போயிட முடியாதுங்க. கிறிஸ்து ஏமாந்தவர் அல்ல, நாம் ஏமாற்றவும் முடியாது. தெளிவா வச்சுக்கணும். என்னை குறித்து பிறந்த நாள் இருந்து இந்த நாள் வரை நான் இருட்டில் இருந்தது, தனிமையில் இருந்து பேசினது, என்ன இந்த வித்த காமிச்ச வேலை, இந்த ஒன் சைடு இதயத்தை பறி கொடுக்கறது, ஏமாந்து போகிறது, பின்னுக்கே போகிறது, இந்த கதெல்லாம் பணம் எடுக்கப்பட்டிருக்கு. நியாய தீர்ப்புக்கும் வந்து நிற்கும் அது. அப்போ யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை சத்தனா. அப்போ பரிசுத்த ஆவின் வரங்கள் என்பது உன்னை நீ பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவது, எல்லா விதத்திலும் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அப்புறம் நான் வந்து கிறிஸ்துவனாக வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். சரி, பரிசுத்த ஆவின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆவியில் நிறைத்திருக்க முடியுமா? பரிசுத்த ஆவியானுடைய வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு மூணு போராட்டம் உண்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க. எனக்கு முதல் எதிரி யாருன்னு சொல்ல பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு முதல் எதிரி யாரு? என் உடல் தான். என்னுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், எண்ணங்கள், ஆசைகள் எப்பொழுதுமே பாவத்தை நோக்கி பிசாசின் கொடைகளுக்கு இழுத்து கொண்டே இருக்கும். அன்னைக்கு லால்குடியில் ஒரு ஆள் ஜெபிக்க கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஆளுக்கு வயசு 62. அந்த ஆள் கைகால் இழுத்து படுத்து கிடக்கிறாரு. போய் என்னைய படுத்துக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னைய சிரிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு. ஆமாம், வயசு என்ன ஆகுது? 62. என்ன செய்ய? எனக்கு வயசு 62. 22 வயசில் என்ன செஞ்சதான்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா 62 வயசுல என்ன இருக்கு? நினைவுகள் மாறாது. உன் உடல் உணர்வுகள் உன்னை எப்பொழுதுமே தீய பழக்கத்தை இழுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் போராட்டம். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் என்பது உனக்கு பிசாசுக்கு ஈடுபட்டு பரிசுத்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டு எல்லாருக்கும் எதிர்த்து போராட வேண்டும். பிசாசு எங்க தட்டி விட்டா என்ன செய்ய? அவனுக்கு தெரியும் என்னுடைய சீக்கிரட்டு. இந்த ஆள் இப்படிதான் பேசுவான். வெளியில போத்தீங்கன்னாக்கா ஒரு பெக்கு கொடுத்தீங்கனாக்கா அடிச்சு அப்படியே கிருகிருன்னு இருப்பான். ஐயா இவன் இப்படித்தான் இருப்பான். அவனுக்கு பிரியமான பொம்பளை உனக்கு பின்னு மோப்ப முடிஞ்சது பின்னுக்க போயிருவான் ஐயா. அவன் என்னுடைய பலகீனத்தை தெரிந்தவன் பிசாசு. அருமையான சகோதரனே, ஒவ்வொரு மனிதனுடைய பலகீனத்தை தெரிந்து அதை தான் கையில வச்சிருப்பான். அவன் என்ன சொல்லுவான்? 99% இயேசுக்கிட்ட இருந்துக்க, ஒரே ஒரு சதம் மட்டும் என்னோட வச்சுக்க. இப்ப என்ன நடக்குது? ஒரே ஒரு சதம், 99% நீ இயேசுவோட இருந்துங்க. கோயிலுக்கு போ, முக்காடு போட்டுக்க, வெள்ளை வெள்ளையா மாட்டிக்க, எல்லாம் செஞ்சுங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. என்ன? ஆனா ஒரே ஒரு சதம் மட்டும் ரகசிய உடன்படிக்க மட்டும் என்னோட வச்சுக்க. இதுதான் அவனுடைய தந்திரம். உடல் உணர்வுகள், என்னை சாகடித்து கொண்டே இருக்கும். ஒரு மனப்பாறையில கொடுத்த ஜெபம் பண்ண போயிருந்தப்ப பாவத்தை குறிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 99 வயசு ஒரு கிழவி, கண்ணும் தெரியல ஒன்னும் தெரியல, ஒரு பெரிய மாட்டிக்கிட்டு குச்சிக்கிட்டு வந்துட்டு எனக்கு சோதனையா வருதுங்குது. என்னடா 99 வயசுல இதுக்கு என்ன சோதனை வரும் எனக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன். 99 அந்த கிழவிக்கு என்ன சோதனை, கடறைக்கு போற சோதனை தான் வரும், வேற ஒண்ணு கேட்ட என்ன பாட்டி ஒன்று சோதனை, எனக்கு சோதனையா வருது. என்னடான்னு கேட்டாக்க, ஒரு மனிதனுக்குள் ரத்தம் இருக்கிற காம சோதனை வந்து கொண்டே இருக்கும். ஆவிக்கு வயசு உண்டா, ஆசைக்கு வயசு உண்டா, ஆசைக்கு வயசு உண்டா? எப்பவுமே ஆவி வந்து ஆசை வந்து இளமையாவே இருக்கும். எனக்கு வயசு 80 வயசானாலும் என்னிட இருக்கக்கூடிய ஆசை எப்பொழுதும் இளமையாகவே இருக்கும். 150 வயசானாலும் இரத்தத்தில் உயிர் உள்ளது. இந்த இரத்தம் இருக்கிறவர்கள் காம சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும், அதை போராடி கொண்டே தான் இருக்க வேண்டும். அது வெற்றி பெறுவதற்கு வல்லமை தான் பரிசுத்த ஆவியானவர். சோதனைகள் ஒண்ணு பண்ண முடியாது. என் உணர்வுகள் என்ன இருக்கும், என் உணர்ச்சிகள் இருக்கும், என்னுடைய ஆசைகள் இருக்கும், என் எதிர்பார்ப்புகள், என்னுடைய காட்சிகள், கடந்த கால காட்சிகள், இவைகள் எல்லாம் எனக்குள் இருந்து கொண்டு என்னை எதிர்த்து கொண்டே இருக்கும். இவைகளை வெற்றி பெற வேண்டுமென்றால் உலக சக்தியால் முடியாது, எந்த மனித சக்தியால் முடியாது. ஒரே ஒரு வல்லமை, த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் வல்லமை இல்லை என்றால் அருமையான வாலிபனே, வாலிபே உன்னுடைய வாலிபன் நாட்கள் ஏற்படுகிற உணர்வுகளை வெற்றி பெற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் அதுக்கு வெற்றி தர முடியும். முதல் சோதனை என் உடல் சரீரம், இரண்டாவது உலகம், மாயை கவர்ச்சி. மாயை கவர்ச்சி, இந்த கவர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிலை என்ன செய்யினாக்க, இந்த பார்க்கக்கூடியவை கேட்கக்கூடியவைகள் எல்லாம் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு இந்த கவர்ச்சி. இன்னைக்கு சினிமா படங்கள் பாடல்கள் காட்சிகள் இலவசம் அறிவிப்பு விளையாட்டு எல்லாம் கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்க எங்கேயோ கொண்டு போய் நம்மளை இழுத்து விட்டுருவான். அவங்க போட்ட மாதிரி நான் போட்டேன் என்ன, அவங்க பேசுற மாதிரி நான் பேசினேன். உலகம், மாயை, கவர்ச்சி எல்லாம் சரி. மூன்றாவதாக பிசாசின் சோதனை, என்ன செய்வினே ஏவள், தன் வசத்தில் வைத்துக் கொள்வதற்கு அவன் எல்லா விதமான தந்திரங்களையும் செய்து கொண்டிருப்பான். அருமையான சகோதரனை, இப்ப வந்து வரங்களை பார்த்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது 13வது அன்பை பத்தி சொல்லுது, 12வது அதிகாரத்துல கொடைகளை பத்தி சொல்லுது. 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல அன்பு, நீ 9 கொடைகளும் வரங்கள் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் எல்லாம் வீண் வீண் வீண். அன்பு இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா அன்பு என்ற கனி வந்து ஒரு ஆரஞ்சு பழம், பரிசுத்த ஆவி என்பது ஒரு ஆரஞ்சு, அது பிரிச்சிங்கன்னா 9 சுளைகள் இருக்கும், அதுதான் கனிகள். அந்த பரிசுத்த ஆவி என்ற அந்த ஆரஞ்சு பழத்துக்குள்ள 9 சுளைகள் இருக்கும், அந்த சுளைகள் தான் கனிகள் என்று சொல்லக்கூடியவை. பாத்தீங்கன்னாக்க 13வது அதிகாரம் பூரா பாத்தீங்கன்னாக்க வரத்தை பத்தி சொல்லப்படுதுக்க, கனிகளை பத்தி சொல்லவே சொல்ல மாட்டாரு. சரி, அப்ப 14:1-39 ரெண்டாவது வசனம், அந்நிய பாசை நான் கடவுளிடம் பேசுவது. 4வது என் தனி வளர்ச்சிக்காக அந்நிய பாசை. 6வது அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வரம் தான் அந்நிய பாசை. நான் சொல்றது 1 கொரிந்தியர் 14:6 13வது பேசுகின்றவர் விளக்கம் தருகிறவராய் இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஒரு கும்பல்ல பேசாதே. தெளிவாக சொல்லுகிறார், அது படித்து பாருங்கள். அடுத்த பாத்தீங்கன்னா இந்த அந்நிய பாசை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தான் அந்நிய பாசை. 14வது 22வது சரி, இப்ப கொடைகளை பார்த்தாச்சு. இந்த கொடைகளும் வரங்களும் பிசாசும் கொடுக்க முடியும், நல்ல பார்க்கலாம், பிசாசும் கொடைகளை கொடுக்க முடியும், ஆனால் நல்ல கொடைகளை கொடுக்க முடியாது. இப்ப பரிசுத்தாவியினுடைய கனிகள், கலாத்தியர்களின் திருமுகம் 5:22 தான் புனித சின்னப்பர் சொல்லுவாரு. இது என்ன சொல்லுவாருனாக்க, கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இந்த 9 விதமான கனிகளும், அதாவது கனி, ஒரு கனிக்குள் இருக்கக்கூடிய 9 விதமான சுளைகள், ஒரு விதமான கிளைகள் என்று சொல்லலாம். சரி, இந்த கனியினுடைய வரலாறு என்ன தெரியுமா, கனி. இந்த கனி என்று சொல்லக்கூடியனாக்க தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரம் 16 பாத்தீங்க அப்படின்னாக்க, அந்த பிசாசு ஏமாத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்டது அந்த கனி. இந்த கனியை உண்டால் நீ கடவுளை போல் ஆவாய் என்று சொல்லுது. சொல்லுகிற பொழுது சாப்பிட்டாங்க, சாவு வந்துருச்சு. அதே பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு மரங்கள் இருந்துச்சு, நன்மைகளை பெற்றுக் நல்ல கனிகளை தருகிற மரங்கள் இருந்தது. தோட்டத்தின் நடுவில் ஏதே இல்லை பார்த்தீங்கன்னாக்க, நன்மை தீமை அறிகின்ற கனி மரம் வந்தது. பிசாசானவன் நன்மை தீமை அறிகிற கனிகளுக்குள் வந்து ஆதி பெற்றோரை ஏமாத்தினான். இப்ப பாத்தீங்கன்னாக்க லூக்கான செய்தி 42 பாத்தீங்கன்னாக்க அழகா சொல்லுவாரு, எலிசபெத் அம்மாள் மரியாதை பத்தி சொல்லுங்க, உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. கனிதான் இயேசுதான் கனி. உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. கன்னி மரியாதை வாழ்த்துகின்ற பொழுது எலிசபெத் அம்மாள் சொல்லுவது பார்த்து சொல்லுங்க, உன் கர்ப்பத்தின் குழந்தை கனி ஆசீர்வதி சொல்லுங்க. அருள் இருந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உங்களை பெண்ணுக்குள் ஆசைப்பட்டதே, உங்களுடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த மரியாள் வயிற்றில் இருந்ததுதான் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட கனி. ரெண்டு தோட்டத்தை நினைச்சு பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரம் இருந்தது, அந்த கனியை தின்றதினால் பாவம் சாபம் வியாதி தீவினை ஒரு மனிதனுக்கு வந்தது. கல்வாரி தோட்டத்தில் கல்வாரியில் மலையில் ஒரு கனி தொங்குகிறது. இந்த கனியை உண்ணுகிறவன் வாழ்வான். இதுதான் கர்ப்பத்தின் கனி, பரிசுத்தாவின் கனி. அந்த ஆரஞ்சுன்னு சொல்லுறேனே, சகல விதமான ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய இந்த கனி. ஏதேன் தோட்டத்தில் பிசாசானவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த கனியை தின்ன அவர்கள் பாவத்துக்குண்டானார்கள், சாபத்துக்குண்டான நிர்வாணமாக்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள், பாவத்துக்குள்ள ஜென்ம பாவத்தை பெற்றார்கள். ஆனால் இதோ கல்வாரி மலையில் ஒரு கனி தொங்குகிறது, மரத்தில், சிலுவை மரத்தில். அந்த கனியை உண்பவன் வாழ்வான். யோவான் செய்தி 6 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாக்க 33 உயிர் தரும் உணவு நானே, என்னை உண்பவன் வாழ்வான். யார் ஒருவன் மாமிசத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணினால் அவனில் உயிர் இராது. இதோ விண்ணில் இருந்து வருகிற உணவு நானே, என்னை வாழ்கிறவன் தூய்மையாவான். இரண்டு கனிகளை காண்பித்தேன். ஏதேன் தோட்டத்தில் பாவத்தை உருவாக்குற கனி உண்டு, கல்வாரி மலையில் சிலுவை மரத்தில் கனி. இதோ அந்த கனி அப்பரசம். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த கனிதான் நற்கருணை. நற்கருணை அருமையான பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளை, கோயிலுக்கு ஏமோனும் புசுக்கு ஏமோனும் நற்கருணை ஏன் வாங்கணும், இந்த மாதிரி தேவையில்லாத விதண்டாவாதமான கேள்விகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அந்த கனியை உண்பவன் வாழ்வான். அந்த நற்கருணை என்பது இயேசு கிறிஸ்துவின் திருவுடல். அந்த திருவுடல் வார்த்தை தான். யோவான் செய்தி 1:5 ஆதியிலே வார்த்தையின் தான், வார்த்தை கடவுளை. அந்த வார்த்தையை தான் மத்தேயு 26:26 அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்று சொல்லுகிறார். இதை உண்பவன் வாழ்வான், பாவம் மன்னிப்படைவான், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வான். அந்த கற்பத்தின் கனிதான் இயேசு சாமி. அந்த கற்பத்தின் கனியை உண்ணுகிறவன் வாழ்வான். வார்த்தை என்ற உணவு உண்டு, பரிசுத்த ஆவி என்ற உணவு உண்டு, இயேசு கிறிஸ்து திரு உடல் என்ற உணவு உண்டு. இதை பெற்றுக்கொள்கிற வாழ்வான். சரி, இரண்டு பாவங்களை பார்த்தோம். நல்ல கனிகள் தருகிற செயல்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஞான நிறைந்த பேச்சு நல்ல கனி. இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் பெற்றுக்கொள்கிற கனி நல்லவை. பிசாசினுடைய கனிகள் என்னென்ன தெரியுமா, படிக்கிறேன் கேளுங்க. கலாத்தியர்களும் குறிச்சிருக்கோம், குறிச்சுக்கங்க. பிசாசு கனியை தின்கிறவனுக்கு அவன் கொடுக்கிற வரங்கள் என்னன்னு தெரியுமா, கலாத்தியர்களுடைய திருமுகம் 5:19-21 எடுத்தீங்கன்னாக்க, பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம், 16 செயல். அதுதான் அவனுடைய வரங்கள். பிசாசின் வரங்கள் உண்டு, இதான் பிசாசின் வரங்கள். பிசாசை எஜமானனாக ஏற்றுக்கொண்டு பிசாசினுடைய செயல்படி நடக்கிறவங்க, ஊனியல் இச்சைகள் பிரகாரம் வாழ்கிறவர்கள் கனிகள் இவைகள். இதே சொல்வாரு நற்செய்தியிலையும் சொல்லப்படும். இயேசு சாமி சொல்வாரு மார்க் நற்செய்தி 7:20-21 பாத்தீங்கன்னாக்க சொல்வாரு, பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதுகேடு, தீய எண்ணங்கள். அப்ப அருமையான சகோதரனே சகோதரி, நான் எந்த கனியை சுவைக்கின்றேன்? பரிசுத்தாவின் கனியை சுவைத்தால் எனக்குள் பரிசுத்தம் இருக்கும். பரிசுத்தாவின் கனி என்று நினைத்து கொண்டு பிசாசின் செயலை செய்தால் நான் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதரனே, அப்படியானால் இப்பொழுது பாத்தீங்கன்னாக்க இந்த பரிசுத்த ஆவியானவர் யார், இந்த பரிசுத்த ஆவியானவர் அடிப்படையில் யார் என்று நாம் தெரிந்தால்தான் இந்த கனிகளை குறித்து இன்னும் ஆழமாக அகலமாக நாம் கண்டுபிடிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த யோவான் செய்தி 14:15-16 மூன்று அதிகாரங்களிலும் அவருடைய செயல்பாடு என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கலாத்தியர்ல பாத்தீங்கன்னா 5:22 கனிகளை பத்தி சின்னப்பர் சொன்னாரு. அதே போல 1 Corinthians 12:13-14 வந்து வரங்களை குறித்து சொன்னாரு. இயேசு சாமியே சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர் யார். யோவான் செய்தி 14:14 அவர் ஒரு துணையாளர். இப்ப நான் சொல்றது எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க, இல்ல நானும் டூ படிச்சுக்கிட்டு இருக்கேன்னான்னு பாருங்க. துணையாளர் 17:17 யோவான் 14 சத்திய ஆவியானவர், உண்மையை தவிர பொய் பேசவே மாட்டாரு. அப்ப நான் ஆவியில் ஆவிக்குள் வாழ்கிறேன் என்றால், பரிசுத்த ஆவியின் கனி என்னிடம் இருக்கிறது என்றால், இந்த செயல்பாடுகள் என்னில் இருக்க வேண்டும். அதுல பாத்தீங்கன்னாக்க அதே போல 14:17 உங்களுக்குள் தங்கி உங்களுக்குள் இருக்கிறார். எங்கேயோ வாங்கறது இல்ல, எனக்குள் இருக்கிறார். இருக்கிற ஆவியை நான் செயல்பட வேண்டும். Romans 8:26 சொல்லுவாரு, உனக்குள் இருக்கிற ஆவியானவர் சொல்லனா பெருமூச்சோடு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு உன்னுக்குள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த ஆவியை செயல்பட அனுமதிக்க வேண்டும். 14:26 பாத்தீங்கன்னாக்க அவர் கற்று தருவார், நினைவூட்டுவார். எனக்கு சொல்லி தரதெல்லாம் பரிசுத்த ஆவியான். அருமையான மகனே மகளே, ஏதாவது கஷ்டம் துன்பம் கண்டுபிடிக்க முடியலனாக்க ஜோசியக்காரன்ட்ட ஓடாதீங்க, கையை நீட்டி பாத்தீங்கன்னாக்க. அன்னைக்கு இந்த மணப்பாறைக்கு போயிருந்தேன், கிளி ஜோசியம், அது அதுக்கும் 10 பேர் இருக்காங்க ஆளுங்க கிளி ஜோசியம் பார்க்கறதுக்குன்னு. தேவாங்கு ஜோசியம் பார்க்கறான். இவன என்ன சொல்லி தருவது இவனுக்கு என்னன்னாக்க, ஒரு நெல்லு கொடுத்தா ஒரு சீட் எடுக்குது, ரெண்டு நெல்லு கொடுத்தா ரெண்டு சீட் எடுக்குது. 6 அறிவு படிச்ச மனுஷன் எதுகிட்ட போய் கேட்கறான் வாழ்க்கைய, யோசிச்சு பாத்தீங்களா? எனக்கு 6 அறிவு இருக்கு, ஓர் அறிவு கிட்ட போய் கேக்குறேன் எனக்கு காலம் எப்படிங்க இருக்கு, நல்ல காலமா கெட்ட காலமா? அவன் சொன்ன உனக்கு போராத காலங்கிறாங்க. என்ன இந்த கிளி கிட்ட போய் கேட்கலாமா, அவன் அறிவு இருக்கு, அவனுக்கு 6 அறிவு இருக்குங்கிற உனக்கு கிளி கிட்ட போய் கேட்கிறிய என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா நினைச்சு பாருங்க. அப்ப எனக்குள் பரிசுத்தா கண்ணை மூடி உள்ளத்துல பாரு, ஜீசஸ் யூஆர் வித் மீ, நான் உன்னை விட்டு அகலவில்லை என்று சொன்னீரே. எனக்குள் இருக்கிறார், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எங்கே, எனக்குள் இருக்கிறார். அந்த இருக்கிற ஆவியை செயல்பட அனுமதி. அந்த ஆவி செயல்படாமல் தடுத்து இருக்கிற பிசாசுகளை தூக்கி எறி, உன்னில் இருக்கிற ஆவி செயல்படுவார். நீ காட்சி காண்பாய், தீர்க்க தரிசன உரிசுவாய், அந்நிய பாசி பேசுவாய், விளக்கு தருவாய், குணப்படுத்துவாய், பேய் ஓட்டுவாய், அத்தனை வரங்கள் ஒரு மனிதனுக்கு உண்டு. அருமையான திருச்சேவி கட்டி எழுப்ப வேண்டும், செதறி கொண்டு இருக்கிறது. தீவிரவாதங்கள், விபச்சாரம், இதோ உலகமானது முடிகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுமோ என்று சிந்திக்க காண, யோனாவுடைய புத்தகம் 1:2 பாத்தீங்கன்னாக்க அவர் சொல்லுகிறார், மக்களின் பாவங்கள் என்னை நோக்கி குவிந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், மக்களின் பாவம் என்னுடைய கண்முன் குவிந்து கொண்டிருக்கிறது. எசேக்கியேலுடைய புத்தகம் 22:30 படிச்சீங்கன்னா சொல்றாரு, மக்களை பார்த்து சொல்றாரு, இதோ இந்த நாட்டு மக்களை அழித்து விடாதபடி இந்த மக்களை காக்கும்படியாக திறப்பின் வாசல் நிற்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனை தேடுகிற ஒருவன் இந்த உலகத்தில் இல்லை. அவன் பொம்பளை வேணும் ஓடுறான், சாராய் வேணும்னா காசு வேணும்னு ஓடுறான், எது யாரும் இல்லை ஓடிக்கிட்டே இருக்காங்க. எவனால் இயேசுவை தோடி ஓடுறான் பத்தியா, யாராவது ஒரு ஆளு ஏசு வேணும்னு ஓடுறாங்களா? உலகத்துல எத்தனை இன்பங்கள் இருக்குது, ஆம்பளை ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்குது, பொம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்குது, என்னான வெத்து இல்லைன்னா அத்தனை வேலையும் நடக்குது. இச்சைகளை தீர்த்து கொள்கிறான், மிருகங்களோட பணறுகிறான் இருக்கு. அதாவது மிருகங்களுடைய புணர்ச்சி, ஓரினை சேர்க்கையுடைய பயிற்சி, ஒரு கணவன் உறவுகளை மாறுபட்ட பயிற்சி. இதோ வாலிபன் நாட்களில் குடி வெறியினால் விபச்சார தன்மையில் தங்கள் உடலியை நாசப்படுத்தி கொண்டார்கள். ரோமர் கெழுதி திரும்ப 12:19 வசனத்தை பாத்தீங்கன்னா சொல்ல, இது அந்த உலகம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. இவளை காப்பது யார், அருமையான சகோதரனே சகோதரியே, எசேக்கியேல் 22:30 சொல்றாரு, இந்த வீட்டை காக்கும்படியாக ஒருவனை தேடினேன். அந்த ஒரு ஆள் நீயா இருக்க கூடாதா? உன் குடும்பத்தை காப்பாத்து, தாய் தகப்ப அக்கா தங்கிச்சு அண்ணன் தம்பிகள் சகோதரர்களை காப்பாத்து, என் வீட்டை அழித்து விடாதபடி, என் குடும்பத்தில் ஒருவரும் அழிந்து போகாதபடி ஆண்டவரே நான் திறப்பின் வாசல் நிற்கிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா மத்தேயு 24:22 சொல்லுவாரு, இந்த வேதனை குறைக்கும்படியாக ஒருவரை தேடுகிறே. அந்த ஒருவன் நீராக இருக்கக்கூடாதா? நானாக இருக்கக்கூடாதா? அதைதான் பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது கற்று தருவார், நினைவூட்டுவார். ஏனெனில் பழைய ஏற்பாடு ஓல்டு டெஸ்டமெண்ட் வார்த்தையானவர், நியூ டெஸ்டமெண்ட் இயேசு கிறிஸ்து வந்தது உருவத்தில் வந்தா, இப்பொழுது வந்திருக்கிறது ஆவியானவருடைய காலம். ஆவியானவர் என்ன சொல்லிட்டு போனார்? அவரு கற்று தருவார், உனக்கு சொல்லி தருவார். இரண்டாவது நினைவூட்டுவார், நான் உனக்கு சொன்னது போற அந்த உலகத்தில் சொல்லிட்டு வந்த அத்தினை நினைவூட்டுவார். பாத்தீங்கன்னாக்க யோவான் 16:7 போய் அனுப்புவே, அடுத்த சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமானது. யோவான் செய்தி 16:13 சொல்றாரு, இனிமேல் என்ன நடக்க போகிறது அவர் சொல்லி தருவார். இதுவரையிலும் சொல்லாத மறைபொருள் விளக்கம் வந்து கொண்டிருக்கிறது. உலகம் எங்க கொண்டிருக்கிறது? உலகத்துல எங்க நிம்மதி கிடையாது, அமைதி கிடையாது, தீவிரவாதம் அழிஞ்சு ஓடுகிறது, பாவத்தின் கிண்ண நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது, பணம் 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 அழிஞ்சு கொள்ளுறாங்க. முதல்ல வந்து ஆம்பளைங்க பொம்பளைய கடத்தினா, இப்ப பொம்பளை ஆம்பளைய கடத்துது. பெங்களூர்ல நிலைமை எப்படி தெரியுமா? நேற்று மக்கள் டிவியில ஒரு செய்தி பார்த்துட்டு இருந்தேன், அதாவது சிஐடி டிபார்ட்மெண்ட், இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், ஒரு பொண்ணு வேணும்னா அந்த பொண்ணை பறிச்சு கொடுத்தாக்க அவங்க எங்க என்ன என்ன பிரச்சனைகள் சொல்லிடுறாங்களாம். பாத்துக்கிட்டு இருக்கப்ப அது நடத்தின அந்த அம்மா சொல்லுது, முந்தியெல்லாம் மாப்பிள்ளைகளை பத்தி விசாரிப்பாங்க, இப்ப பொண்ணுகளை பத்தி தான் ரொம்ப விசாரிக்கிறாங்க. நிலைமைய பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? காரணம் என்னவென்றால், அருமையான சகோதரனே சகோதரி, உன் எண்ணத்தில் நீ கிறிஸ்தவன் என்பதை மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவின் உடல் உறுப்பு என்பதை மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவின் சகல விதமான செயல்பாடுகளும் என்னில் இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. நான் கிறிஸ்துவிட்டு தவறிவிடக் கூடாது என்பதை மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவின் உறவை ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக, பரிசுத்த ஆவியின் வழியாக, தனி ஜெப, பர்சனல் பிரேயர், ஃபேமிலி பிரேயர், இவர்கள் வலிமையாக உறுதிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நாளும் படுக்க போறப்ப ஒரு காரியத்தை செய்யணும். 1 Corinthians 11:31 படிச்சீங்கன்னாக்க, நான் படுக்கின்ற பொழுது நியாய தீர்ப்பு, அதான் பரிசுத்த ஆவியான செயல். அருமையான மகனே மகளே, காலையில எந்திரிச்சிட்டு ராத்திரி படுக்க போறப்ப சொல்றாரு ஜட்ஜ்மெண்ட் டே, ஒவ்வொரு நாளும் உன்னை தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள். படுக்க போகும்போது என்ன செய்யணும்னாக்க, இந்த மாதிரி பீடத்துக்கு முன்னால ஜீசஸ் வந்து நீதிபதியா அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் பிசாசு இந்த காலையில இருந்து என்னென்ன பண்ணனு வாசிக்குது, அந்த பக்கம் சம்மணத்தை அழுதுகிட்டு இருக்கு. கடவுள் கேட்கற, நீ ஒவ்வொரு மணி நேரம் என்னென்ன செஞ்சேன்னு எல்லாம் எழுதி வாசிக்கிறாங்க. அப்ப சொல்லுவார், அண்ணனை கணக்கு அன்னைக்கு செட்டில் பண்ணிடு, அடுத்த நாள் நியூ கிரேஸ் டே. நீங்க கிரேஸ் வச்சிருக்கீங்க, அடையாளம் தெரியுமா? கிரேஸ் டே, கிருபையின் நாள், கிருபையின் நாள். இன்னைக்குள்ள கிருபை வந்துச்சா உங்களுக்கு? ஒவ்வொரு நாளும் தனித்தனி புது கிருபிகளை கொடுக்கிறார், ஒவ்வொரு நாளும் ஆவியில் பலப்படுத்துகிறார், அவரோடு இணை செல்கிறார், பல காரியங்களை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற பொழுது அவர் சான்று பகர்வார், சாட்சி பகர்வார். நீங்க எந்த இடத்துல வேலை செஞ்சால, நீ ஒரு கிறிஸ்தவனா? ஒரு மாதிரி முழிக்காத, இல்லைன்னு சொல்லாத, கிறிஸ்தவன்னு சொல்லு. முடியுமா? பல லட்சம் சம்பாதிக்கிறவர்களே, சம்பாதிக்க போகிறவர்களே, ஒரு பொண்ணுக்காக நான் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? ஒரு கிளாஸ் சாராயத்துக்காக கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்லுவீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உன்னில் இருந்தால் நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை எந்த இடத்துல நீ மறுக்க கூடாது. ஏன்னா அப்போஸ்தலர்களின் முதல் அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்க, நிச்சயமாக எனக்கு நேரம் கொடுத்துட்டாங்க, என்ன விட்டீங்கன்னா 3 நிமிஷம் இருக்கு, ஜெபமுனோ சரி பாத்தீங்க அப்படின்னாக்க, சாட்சியம். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க, வாக்களிக்கப்பட்ட காத்திரு, விழித்திரு, ஜெபித்திரு, உபவாசித்திரு. ஒரு பரிசுத்தாமி இந்த வரம் பெற்ற ஒரு மனிதன் காத்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், ஜெபித்திருக்க வேண்டும், உபவாசித்திருக்க வேண்டும், 4 காரியங்கள். அப்புறம் இறை வார்த்தைக்கு விளக்கம் தருகிறவர் பரிசுத்தாவியானவர். ஏதாவது படிச்சுட்டு விவரம் தெரியலனாக்க, அப்படியே மண்டி போட்டு கேளுங்க, ஆவியானவரே உங்களுடைய அபிஷேகத்தின் வழியாக இந்த மறைபொருளை எனக்கு விளக்கம் கொடுக்கும் என்று சொன்னால் அவர் தெளிவான விளக்கத்தை கொடுப்பார், அவர் எதிர்க்க முடியாது. அப்போஸ்தலர் பணி 6வது அதிகாரத்தில் ஸ்தேவான், ஸ்டீவன், எதிர்ப்பாங்க, அவர் மூஞ்சி பிரகாசமா இருங்க. என்னையா பண்ற, காட்சி காண்றாரு. பரலோகத்தில் இயேசுநாதர் உட்கார்ந்து பார்க்கிறார். அவர் சொல்றான், உனக்கோ படிப்பு அறிவு இல்லை, உன்னை பேச முடியல, ஆனா கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஞானமா பதில் சொல்லி, அதுதான் பரிசுத்த. படிக்க தெரியவில்லை, படிப்பு ஏறல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்னு ஒன்று தெரிஞ்சுக்க, ஒவ்வொரு நாளும் நெத்தியில கை வச்ச ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு கூடும், நினைவூட்டுகிற ஞாபகத்தைகளை தரும், என் நரம்புகளை எல்லாம் சரிபடி கூடும் என்று சொன்னால் அவர் நினைவூட்டுவார், கற்றுத்தருவார், சொல்லித் தருவார். என்னென்ன மறைபொருள் இருக்கிறோ அத்தனை விளக்கத்தை அறிந்து கொள்ள முடியாத, உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்தந்த விதத்தில் அவர் இறங்கி வந்து சொல்லித் தருவார். எதிர்க்க முடியாது. அடுத்த பல பார்த்தீங்கன்னா, தீமைக்கு எதிரானது, தீய சக்திகளை எதிர்க்கக்கூடிய வல்லமே பரிசுத்த ஆவிக்கு உண்டு. அதே போல மன கண்களை திறக்கிறார், அறியாமை என்று சொல்லக்கூடிய கண்களை திறக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? பாவம் இருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியான வரமாட்டார். ரகசிய பாவம் இருக்கிற இடத்தில் பரிசுத்த பெற்றுக்கொள்ளவன் நடிக்க ஆரம்பிப்பாய். கலாத்தியர் 6:12 சொல்லுது, நல்லவர்களாக நடிக்க விரும்புபவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு நடிக்காதீர்கள் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, அப்படி ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஜெபிப்போமா? பாவத்தை குறித்து நீங்கள் கண்டித்து உணர்த்தப்பட்டிருக்கலாம், அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க, கண்களை மூடுங்க, இரண்டு கரங்களை மாறுபட வைங்க, கண்களை மூடி. உங்களுக்கு விவரம் தெரிந்த நாட்களிலிருந்து உடலால், உள்ளத்தால், எண்ணத்தால், பார்வையால், உணர்ச்சியால், பணத்தால், நட்பால், பழக்க வழக்கத்தால், அடிமைத்தனத்தால் நான் கடவுளுக்கு விரோதமாக என்னென்ன செய்தே மத்தியான பாவ சிங்கத்தை செய்வதற்கு தயார் செய்து கொள்ளுங்கள். கவுன்சிலிங் பண்றவங்களுக்கும் பண்ணலாம். அப்படியே ஆண்டவரே, உண்மை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறேன், ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன், ஆனால் உமக்குள் இல்லை, கிறிஸ்தவன் என்று ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறேன், கிறிஸ்து போர்வை இருந்துங்க. ஆண்டவரே, உண்மை நான் பார்க்கணும் ஐயா, உமோடு இணைந்த ஐயா, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்களே, அந்த அபிஷேகத்தால் நிரப்புங்களே. அப்பா, என் உடல் பரிசுத்த ஆவியில் ஆலயமாச்சே, அந்த ஆலயத்தில் நீதானே இருக்கணும். என்னென்னமோ இருக்குதே, என்னுடைய உணர்வுகள், தீமைகள் எல்லாமே இருக்குதே, இதெல்லாம் எடுத்து போடுங்க சாமி. இதோ நல்ல பாசிங்கத்தை நான் செய்யணும், என் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாக்க கவுன்சிலிங்கில் எனக்கு விடுதலை கொடுங்க. உம்முடைய பிள்ளையான மாறணும். பரிசுத்த ஆவியானவர் கடவுளின் பிள்ளையாக மாற்றுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இரண்ட கரங்களை மார்போடு இணைச்சு, அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு கொடுங்களே, எனக்கு கொடைகள் வேண்டாம், நீதான் கொடைகள், எனக்கு ஆசீர்வாதமே இயேசு தான். இயேசு எனக்குள் இருந்தால் அத்தனை கொடைகளையும் வரங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். கனிகள் வேண்ட ஆண்டவரே, அன்பு என்ற கனியை கொடு, மன்னிப்புங்கிற கனியை கொடு, பரிவு, பாசம், விட்டு கொடுத்தல், மன்னித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் போன்ற நல்ல கனி கொடுங்க. அப்படியே ஒரு பாடல் பாடி ஆண்டவருடைய பரிசோதனை இருப்பார். நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியே, குறையுள்ள இடங்களை நிரப்பிடுமே, நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியே, குறையுள்ள இடங்களை நிரப்பிடுமே, 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 ஊற்றிடும் ஊற்றிடும் ஆவியே, வல்லமை ஆவியால் ஊற்றிடுமே, ஊற்றிடும் ஊற்றிடும் ஆவியே, வல்லமை ஆவியால் ஊற்றிடுமே, 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 ஊற்றிடுமே.
இரண்டு கரைகளை தலையில வைங்க. அபிஷேகத்துக்குண்ட வார்த்தைகளை பேசும்போது ஆண்டவருக்கு எனக்கு தருவார். அவர் யாருக்கும் வஞ்சகம் வைக்க மாட்டார். அப்பா என்னை மன்னிச்சிருங்க, இறக்கமாய சரியாயிரேன்னு சொல்போது, பொழிந்திடும் பொழிந்திடும் ஆவியே.